தென்றல் ஜூலை 2012 தென்றலில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் திருமணம் செல்வகேசவராய முதலியார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஊவே சாமிநாதையர், சீவை தாமோதரம் பிள்ளை என தமிழ் இலக்கண இலக்கிய வளர்ச்சிக்கே வளமும் நலமும் சேர்த்த அறிஞர்கள் வரிசையில் வந்தவர் செல்வகேசவராய முதலியார். இவர் சென்னையை அடுத்த திருமணம் என்ற ஊரில் 1864 சுப்பராய முதலியார், பாக்கியம் அம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்தார். தந்தையார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழாசிரியர். செல்வகேசவராயரையும் தமிழ் புலவராக்க எண்ணினார். தமிழோடு ஆங்கில கல்வியும் தேவை என எண்ணிய அவர் ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம் ஆகியவற்றை கற்கச் செய்தார். இன்டர்மீடியட் வகுப்பில் முதன்மையாக தேறிய செல்வகேசவராயர் தொடர்ந்து பிஏ எம்ஏ பட்டங்களை பெற்றார். பன்மொழிகள் கற்று அவருக்கு பல வேலைகள் தேடி வந்தன என்றாலும் ஆசிரிய பணியை அவர் விரும்பினார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரிய பணி கிடைத்தது. ஆங்கில மோகம் அதிகம் இருந்த காலகட்டம் அது. ஆங்கிலத்தில் முதன்மையாக தேர்ச்சி பெற்றவர் செல்வகேசவராயர். ஆனாலும் தமது உரைகள் மூலம், சங்க இலக்கிய பாடல்கள் மூலம் மாணவர்களுக்கு தமிழின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்தார். சக பேராசிரியர்களின் அன்பையும் நட்பையும் பெற்றார். பிற்காலத்தை புகழ்பெற்ற ராபி சேதுப்பிள்ளை, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் போன்றோர் செல்வகேசவராயரின் மாணவர்களே. இக்காலகட்டத்தில் வேதவல்லி என்பவருடன் செல்வகேசவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. தமக்கு பிறந்த மகவர்களுக்கு பரிமேலழகர், அச்சினார்க்கினியர், சேனாவரையர் என்று திருக்குறள் உரை ஆசிரியர்களின் பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார். அவர் பழமையான பல நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்தார். அவற்றுள் குறிப்பிடத்தகுந்தது பழமொழி நானூறு. முந்தைய பிரதிகளை ஆராய்ந்தும் ஏட்டு சுவடிகளை சரிபார்த்தும் 10-10 பாடல்கள் கொண்ட அதிகாரங்களாக பகுத்து பால் இயல் என்னும் பகுப்புகளையும் செய்து சிறந்த உரையுடன் அந்த நூலை வெளியிட்டிருந்தார் அவர். இது தவிர ஆசாரக்கோவை, அறநெறிச்சாரம், முதுமொழி காஞ்சி, அரிச்சந்திர புராணம் போன்றவற்றை ஆய்ந்து பதிப்பித்தார். தமிழில் வழங்கி வந்த பழமொழிகளை ஆராய்ந்து இணை பழமொழிகள், பேரலல் ப்ரோவர்ப்ஸ் என்னும் தலைப்பில் தமிழ் மற்றும் ஆங்கில விளக்கத்துடன் எழுதி வெளியிட்டார். பாடலும் விளக்கமுமாக பதிப்பதை விட மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் பதவுரை, அரும்பதவுரை, அகராதி விளக்கம், கருத்துரை, மேற்கோள்கள், பாடபேதம், இலக்கண குறிப்பு, வரலாற்று குறிப்பு போன்றவை கொண்டவையாக இவர் பதிப்பித்த நூல்கள் விளங்குகின்றன. தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிதாக விளங்கிக் கொள்ள அவர் எழுதிய பஞ்சலட்சணம் எனும் நூல் வழிகாட்டுகிறது. இது 1903 வெளியானது. தமிழ்மொழி வரலாறு குறித்த செல்வகேசவராயர் எழுதிய கட்டுரைகளும் முக்கியமானவை. தமிழ், தமிழ் வியாசங்கள், திருவள்ளுவர், கண்ணகி சரித்திரம், வியாசமஞ்சரி, மாதவ கோவிந்த ரானடே, அக்பர் போன்ற நூல்களையும் எழுதினார். பண்டைய இலக்கியங்களான கலிங்கத்து பரணி, குசேலாபாக்கியானம், அரிச்சந்திர புராணம் போன்றவற்றை பதிப்பித்ததுடன் எளிய உரைநடை நூலாக்கியும் அளித்திருக்கிறார். தமது சொந்த கைப்பணத்தை செலவழித்தே அவர் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதிலிருந்து தமிழின் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையை உணர முடிகிறது. எளிமையும் சொற்சிறப்பும் வாய்ந்தது செல்வகேசவராயரது உரைநடை. தமிழாய்ந்த பேராசிரியர் என்பதால் எளியோருக்கும் புரியும் வண்ணம் சிடுக்கு மொழி இன்றி அவர் உரைநடை நூல்களை தந்தார். தமிழ் உரைநடையில் கட்டுரைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு இவருடைய உரைநடையே சான்று. உரைநடை பற்றி செல்வகேசவராயர் கூறும் கருத்து முக்கியமானது. நூல் நடையின் கூறுகளாவன கருத்தும் சொல்லும் என இரண்டு. கருத்தாவது கருதிய பொருள், சொல்லாவது அப்பொருளை உரைக்கும் உரை. ஒரு நூலின் நடை சிறந்தது என்பார் குறிப்பாவது அந்நூல் தான் கருதிய பொருளை உரைக்கும் செவ்வி சிறந்தது என்பதாம். உரிய சொற்கள் உரிய இடங்களில் பொருந்தி நடப்பதே நடை. கருதிய பொருளுக்குரிய சொற்களும் அவற்றிற்குரிய இடங்களில் பொருந்தி நடப்பதே முற்றுத் தொடர்மொழி என்பதான வாக்கிய நடை என்கிறார் அவர். இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி, வரலாற்றாய்வு, படைப்பிலக்கியம் என பல துறைகளிலும் கேசவராயர் வல்லவராக இருந்தார். நுண்ணறிவு மிக்க இவருடைய ஆய்வுகள் அக்கால அறிஞர்களால் பெரிதும் போற்றப்பட்டன. குறளும் தொல்காப்பியமும் காலத்தால் முந்தியவை எனவும், அதிலும் திருக்குறள் பிற இலக்கியங்கள் அனைத்துக்கும் உட்பட்டது என்பதும் இவரது கருத்து. 15 கணக்கு நூலாக கருதத்தக்கது இந்நிலை அல்ல, கைநிலையே என்பதும் இவரது ஆய்வு முடிவு. தமிழுக்கு கதி இருவர், இதில் கா என்பது கம்பனையும், தீ என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும் என்று சொன்னவர் இவர். இவர் எழுதிய கம்பன் பற்றிய ஆய்வு நூலான கம்பனாடர் நூலும், வள்ளுவர் பற்றிய ஆய்வு நூலான வள்ளுவர் நூலும் பிற்கால ஆய்வு நூல்கள் பலவற்றிற்கு அடிப்படை ஆகின. மிகுந்த தமிழ் பற்றாளரான கேசவராயர் தமிழ் இலக்கியங்களில் எவ்வெவற்றில் எத்தனை வளசொற்கள் கலந்துள்ளன எனவும் பட்டியலிட்டு தந்துள்ளார். ஆங்கிலத்தை விட தமிழ்தான் சொற்சிறப்பு மிகுந்தது என்பதே, தான் வியாதியாக இருக்கிற விஷயத்தை பிறரிடம் கூற நான் வியாதியாய் இருக்கிறேன் என்பதே ஆங்கில மரபு. நம் தமிழில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது என்பதே மரபு. இப்படி சொல்லுவதால் ஆங்கில மரபு அகம்பாவத்தை, ஈகோ உணர்த்துவதாக இருக்கிறது. தமிழ் மரபோ தேக தேகி பாவத்தை தழுவி ஞான சாரமாக இருக்கின்றது. தமிழில் பெரியோர்களை பல பாரால் வழங்குகின்ற மரியாதை ஆங்கிலத்திலும் வேறெந்த மொழியிலும் இல்லை. பெரியோர்களின் செயல்களை அவர் வந்தருளினார் செய்தருளினார் என கௌரவமாக கூறும் விதமும் ஏவுகின்ற வினையின் இருமாப்பை குறைக்கும் வியங்கோள்களின் அழகும் தமிழுக்கே உரியவை என்கிறார் தமது தமிழ் என்ற கட்டுரையில். தமிழ் எழுத்து பற்றி இவர் கூறும் கருத்து மிகவும் முக்கியமானது. தமிழ் மொழியின் உச்சாரணத்துக்கு அவசியமான ஒலிகள் 40, வரி வடிவில் அவற்றை குறிப்பதற்கு உள்ள எழுத்துக்கள் 31. ஆகவே மற்ற 9 ஒலிகளுக்கும் 9 தனி வேறு எழுத்துக்கள் இன்மை தமிழ் நெடுங்கணக்கிற்கு ஒரு குறையே எண்ணலாம். ஹிந்துஸ்தானி, பாரசீகம், இங்கிலீஷ் முதலான பாஷைகளிலிருந்து தமிழில் வந்து வழங்குதலான சொற்களை வரி வடிவில் அமைத்து காட்ட தமிழ் நெடுங்கணக்கில் போதிய எழுத்துக்கள் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருப்பது சிந்திக்கத்தக்கது. அக்காலத்தின் புகழ்பெற்ற அறிஞர்கள் ஒருவரான சோழசாவதானம் தீக்க சுப்பராய செட்டியார் செல்வ கேசவராயரை துங்கமிகு பாடினடை துகளிலா தமிழ்நடை முற்றொருங்கு தேர்வோன் புங்கமுரு கவிவல்ல செல்வ கேசவராய புலமையோனே என்று புகழ்ந்துரைத்திருக்கிறார். செல்வ கேசவராயர் சிறுகதை ஆசிரியரும் கூட. தமிழ் சிறுகதை வரலாற்றில் வடிவச்சம்மை மிக்க கதைகளை முதன் முதலில் எழுதியவர் இவர்தான் என்பது சில விமர்சகர்களின் கருத்து. அபிநவ கதைகள் என்னும் சிறுகதை தொகுப்பு இவரது படைப்பு திறனுக்கு சான்று. கற்பலங்காரம், தனபாலன், கோமளம், சுப்பையர், கிருஷ்ணன், ஆஷாடபூதி என்ற 6 சிறுகதைகள் அத்தொகுப்பில் உள்ளன. கற்பலங்காரம் பாரதியார் ஆசிரியராக இருந்த இந்தியா இதழில் வெளியானதாக கருதப்படுகிறது. இப்படைப்பு பற்றி சிட்டி சிவபாத சுந்தரம், தமிழ் சிறுகதை வரலாற்றில் வடிவ அமைப்பு தெளிவாக அறியப்படாதிருந்த ஆரம்ப நாளில் கதை சொல்லும் திறமையொன்றையே சிறப்பாக கையாண்டு வாசகர் மனத்தில் ஒருமை உணர்வு தோன்றும் விதத்தில் கதையை நகர்த்தி செல்லும் சிறப்பு 19 நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் எழுதியவர்களும் இருக்க காணலாம். இப்படிப்பட்ட கதைகளுக்கு அபிநவ கதைகள் என்னும் முதல் முதலில் எழுதியவர் இவர்தான் என்பது சில விமர்சகர்களின் கருத்து. அபிநவ கதைகள் என்னும் சிறுகதை தொகுப்பு இவரது படைப்பு திறனுக்கு சான்று. கற்பலங்காரம், தனபாலன், கோமளம், சுப்பையர், கிருஷ்ணன், ஆஷாடபூதி என்ற 6 சிறுகதைகள் அத்தொகுப்பில் உள்ளன. கற்பலங்காரம் பாரதியார் ஆசிரியராக இருந்த இந்தியா இதழில் வெளியானதாக கருதப்படுகிறது. இப்படைப்பு பற்றி சிட்டி சிவபாத சுந்தரம், தமிழ் சிறுகதை வரலாற்றில் வடிவ அமைப்பு தெளிவாக அறியப்படாதிருந்த ஆரம்ப நாளில் கதை சொல்லும் திறமையொன்றையே சிறப்பாக கையாண்டு வாசகர் மனத்தில் ஒருமை உணர்வு தோன்றும் விதத்தில் கதையை நகர்த்தி செல்லும் சிறப்பு 19 நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் எழுதியவர்களிடம் இருக்க காணலாம். இப்படிப்பட்ட கதைகளுக்கு செல்வ கேசவராய முதலியாரின் சுப்பையர் என்ற கதை ஓர் எடுத்துக்காட்டு ஆகும் என்று குறிப்பிடுகின்றனர். தமிழ்நாட்டு மாப்பசான், தமிழ் சிறுகதை மன்னர் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தன் தமிழ் சிறுகதை வரலாற்றை செல்வ கேசவராய முதலியார் எழுதியுள்ள அபிநவ கதைகள் என்ற சிறு தொகுதியை தொடக்கமாக வைத்துக் கொண்டு கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போது தமிழ் சிறுகதையின் சாதனை பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடியதுதான் என்கிறார் தமது சிறுகதை என்ற கட்டுரையில். இத்தொகுப்பில் உள்ள சுப்பையர் சென்னையில் அக்காலத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதாகும். சென்னையில் உள்ள பீப்புள்ஸ் பூங்கா, பீப்புள்ஸ் பார்க் என்ற மைதானம் பிரிட்டிஷ் அரசி விக்டோரியாவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதால் ராணி தோட்டம், விக்டோரியா தோட்டம், சிங்கார தோட்டம் என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. இதில் ஆண்டுதோறும் கண்காட்சி விழா நடப்பது வழக்கம். அப்படி 1886 நடந்த இந்த கண்காட்சியில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதுவே இக்கதையின் பின்னணி. கதையின் சுருக்கம் இதுதான். கண்காட்சியை பார்க்க கதையின் நாயகன் சுப்பையரும் அவரது நண்பர் நாகசுவாமியும் சென்றனர். அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் சிலர் காணாமற் போயினர், சிலர் இறந்துபட்டனர். சுப்பையரும் நாகசுவாமியும் கண்காட்சியிலிருந்து திரும்பி வராததால் அவர்கள் இறந்தவர்களாக கருதப்பட்டனர். ஈமக்கடன்கள் செய்து முடிக்கப்பட்டன. சுப்பையரின் மனைவி காமாட்சி அம்மாள் 20 மாங்கலியத்தை களைந்து தலையை மழித்து தாம்பூலம் முதலானவை தள்ளி விதவை கோலத்தில் கணவனை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். 21 இரவில் 11:30 தெருக்கதவை தட்டுகிற சப்தம் கேட்டது. காமாட்சி அம்மாள் திடுக்கிட்டு விழித்தாள். காலட்சேபத்துக்கு போயிருந்த மாமனார் திரும்பி வந்து விட்டாரோ என்று நினைத்து எழுவதற்குள் மறுபடியும் கதவை உரமாக தட்டும் சப்தம் கேட்டது. மாமனார் அவ்வளவு கெட்டியாக கதவை தட்டுகிற வழக்கமில்லையே என்று நிதானிப்பதற்குள் அடி காமோ கதவை திரடி என்று அவள் கணவன் குரல் கேட்டது. இதற்குள் அவளுடைய தாயும் விழித்து கொண்டு யாரது என்று கூப்பிட்டாள். மாமியார் குரலாக இருக்கவே நான் தான் சுப்பு, கதவை திறக்க சொல்லுமே என்ற வார்த்தைகள் கேட்டன. சுப்பையர் ஆவிதான் வந்து இப்படி பயமுறுத்துகிறது என்று நம்பிய வீட்டுக்காரர் யாரும் வாயை திறக்கவில்லை. அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் கதவை தட்டி கூப்பிட்டார் சுப்பையர். அவர் குரலை கேட்டவர் ஒவ்வொருவரும் ஐயோ துர்மரணமாக செத்ததால் அவனுடைய ஆவேசம் வீடு தெரியாமல் அலைகிறது என்று பயந்தார்கள். எவரும் கதவை திறக்கவில்லை. பின்னர் வீதியில் வந்து கொண்டிருந்த 2-3 சாஸ்திரிகள் சுப்பையரை தெரிந்தவர்கள் பயந்து நடுங்கவும் நாராயணசுவாமி என்பவர் தைரியமாக எதிர்கொண்டு உண்மையை விசாரிக்கிறார். சுப்பையரும் நண்பர் நாகசுவாமியும் கண்காட்சிக்கு சென்றபோது வழியில் சேலத்து வர்த்தகர் ஒருவர் எதிர்பட்டதும் அவருடன் சுப்பையர் அவசர வியாபார விஷயமாக சேலத்துக்கு போனதும் கண்காட்சிக்கு போகாததால் தீ விபத்தில் சம்பந்தப்படாததும் தெரிய வருகிறது. பின்னர் சுப்பையரை வீட்டுக்கு அழைத்து சென்று நடந்ததை எடுத்துச் சொல்லி குடும்பத்துடன் சேர்த்து வைக்கிறார். அதன்பின் சுப்பையர் மனைவி காமாட்சி மொட்டைத்தலையோடு கணவனை தழுவி முத்தமிட்டதையும் சிறு பிள்ளைகள் எல்லாம் காமாட்சியை பார்த்து திருப்பதிக்கு போய் முடிக்கொடுத்து வந்தாயா என்று பரிகாசம் செய்ததையும் நகைச்சுவையுடன் சொல்லி கதையை முடிக்கிறார் செல்வகேசவராயர். இக்கதை செல்வகேசவராயரின் படைப்பாற்றலுக்கு தக்க சான்றாகிறது. அபிநவ கதைகள் என்ற பெயரில் செல்வகேசவராயர் படைத்த சிறுகதைகளே தமிழின் முதல் சிறுகதைகள் என தனது தமிழ் இலக்கியம் நூலில் குறிப்பிடுகிறார் அறிஞர் கமில் ஸ்வெலபில். தமிழ் வளர்ப்பது ஒன்றையே தம் நோக்கமாக கொண்டு வாழ்நாள் முழுதும் உழைத்த திருமணம் செல்வகேசவராயர் 1921 சென்னை பெரம்பூரில் தமது 57 வயதில் காலமானார். அவரது மறைவுக்கு பின் அவரது நூல்கள் பல அச்சிடப்பட்டன, பல மறுபதிப்பு செய்யப்பட்டன. அவரது ஆய்வு நூல்கள் அனைத்தும் அவரது வாரிசுதாரர்களால் மறைமலை அடிகள் நூல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டன. தமிழர்கள் தம் வாழ்வில் என்றும் மறவாது நினைத்து போற்றத்தக்க முக்கியமான முன்னோடிகளுள் திருமணம் செல்வகேசவராய முதலியார் குறிப்பிடத்தகுந்தவர். தகவல் உதவி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பதிப்பித்த திருமணம் செல்வகேசவராய முதலியார் ஆய்வு நூல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், போஸ்டன்.